நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அரசு பட்டு வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக வழங்குகின்ற மானியத்தை முறையாக பயன்படுத்திக் கொண்டு தன் தொழிலில் மாதா மாதம் ஒரு வருமானம் எடுத்து வரும் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் சின்னப்புத்தூரை சேர்ந்த விவசாயி திரு சி பி கண்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்போமா?
வணக்கங்க. இன்னைக்கு விவசாயம் பண்ணும்போது நிறைய புதிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய புதிய பயிர்களை சாகுபடி பண்றோம். தொழில்நுட்பங்கள் மட்டுமில்லாம வேளாண்மை சார்ந்த பல தொழில்களையும் இன்னைக்கு ஒருங்கிணைச்சு பண்ணும்போது நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு முயற்சியில தான் இறங்கியிருக்கீங்க. உங்களை பத்தியும் உங்களுடைய முயற்சிகள் பத்தியும் சொல்லுங்க.
வணக்கங்க. என் பேர் கண்ணனுங்க, சின்னப்புத்தூருங்க, அன்னூர் வட்டாருங்க. 15 வருஷமா அப்பாவுக்கு உதவியா விவசாயத்தில் ஈடுபட்டு வர்றேங்க. முதல்ல வந்து கரும்பு, வாழை, மஞ்சள், காய்கனி பயிர்களா பயிர் பண்ணிட்டு வந்தாங்க. கரும்பு வந்து ஆண்டு பயிர்ங்கறனால 8 வரைக்கும் நீர்ப்பாசனம் இருந்தாலும் 2 நீர்ப்பாசனம் பத்தல அப்படிங்கிற போது கரும்பு தண்ணீர் வறண்டதுனால எங்களுக்கு குறைவான இடம் வர்றதுனால ஒரு கட்டத்தில் கட்டுப்படி ஆகாத சூழ்நிலையில கரும்பு விட்டுட்டேங்க. 2 வாழை பயிரிட்டேங்க. ஆண்டுக்காண்டு வந்து காத்தின் வேகம் அதிகமாகனால காத்துக்கு வாழை சேதமாகி அது நட்டத்தை கொடுக்குது. ஒரு வருஷம் லாபத்தை கொடுத்தாலும் ஒரு வருஷம் நட்டத்தை கொடுக்குது. அதை விட்டு மஞ்சளுக்கு மாறும்போது மஞ்சளும் ஒரு வருஷம் நல்லா விற்குது. எல்லா விவசாயிகளும் மஞ்சள் விற்குதுன்னு மஞ்சளை சாகுபடி செய்யும் போது ஒரு வருஷம் அதை தோண்டி எடுக்கிற கூலிக்கும் கூட கட்டுப்படி ஆகாத அளவுக்கு மஞ்சள் விலை வீழ்ச்சி போகுதுங்க. இதுக்கெல்லாம் ஆண்டு பயிராக இருக்குதுங்க. அப்புறம் இது வருமானம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் பார்க்க முடியும். அந்த வகையில் நம்மளுக்கு இடையில வந்து செலவுக்கு வேணும் அப்படிங்கும் பாத்தீங்கன்னா மல்பரி மாசம் மாசம் ஒரு வருமான பயிரா பட்டு வளர்ச்சித்துறையின் மூலமா வந்து எங்களை அணுகி இந்த மாதிரி மல்பரி சாகுபடி செய்யுங்க, தொழில்நுட்பங்கள் எல்லாம் நவீன முறையில வந்திருக்குது, முந்தைய முறைக்கும் இப்போதைக்கும் ரொம்ப மாற்றங்கள் இருக்குது, ஆட்கள் குறைவு, சொட்டு நீர் வசதி அமைச்சுக்கெல்லாம் நீர்ப்பாசனம் ரொம்ப மிக குறைவா இருந்தாலும் பட்டு வளர்ப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிங்க. பட்டு வளர்ப்பு பற்றி எங்களுக்கு பட்டு வளர்ப்பு விவசாயிகள் செய்யறவங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் காட்டி இந்தந்த முறையில செய்யும் பொழுது நம்மளுக்கு வேலை ஆட்கள் குறைவு, களை எடுப்பு மற்ற நீர்ப்பாசனம் இதெல்லாம் குறைவா இருக்கு. எளிமையான முறையில் குடும்பத்தில் 4 இருந்தா நாம ஈஸியா பட்டு வளர்ப்பு செய்யலாம், இல்லாத 2 இருந்தாலுமே செய்யக்கூடிய அளவுக்கு நவீன தொழில்நுட்பம் கூடிய பட்டு வளர்ப்பு அப்படிங்கறதுனால நாங்கள் பட்டு வளர்ப்புக்கு ஈடுபட்டு 1.5 பட்டு வளர்ப்பு செஞ்சுட்டு நல்லா லாபகரமா எடுத்துட்டு இருக்கேங்க.
நல்லா சொன்னீங்க. அதாவது பட்டு வளர்ப்பு ஏன் பண்ணணும் அப்படிங்கும் போது மற்ற பயிர்கள் நீங்க சொன்ன மஞ்சள், கரும்பு, வாழை இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 ஆயிடுது வருமானம் கிடைக்கிறதுக்கு இல்லீங்களா. பட்டு வளர்ப்பு அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும், அதே சமயத்துல வந்து இந்த பட்டு வளர்ப்பு பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க அதுக்கு முன்னாடி மல்பெரி பயிர் செஞ்சு அதை தயார் பண்ணி நீங்க இந்த வளர்ப்புக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க?
அதாவதுங்க மல்பெரி நடவு செய்யறதுக்கு அவங்க பட்டு வளர்ச்சித்துறை அதிகாரிகள் வந்து நம்ம மண் பாங்கு எப்படி செம்மண்ணா கரிசல் மண்ணா களிமண்ணா இப்படி பாக்குறாங்க. நம்ம எங்களோட தோட்டத்துல செம்மண் அப்படிங்கறதுனால அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடிய V1 ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு நட்டீங்கன்னா அதிகமான மகசூல் கொடுக்கும்னு அந்த நிலத்தை பார்த்தும் நம்மளுக்கு தண்ணி வசதி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பார்த்தும் அந்த V1 ரகத்தை நடவு செய்வதாக தேர்வு செஞ்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து 3 செடி வந்து புழு வளர்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. நாம நாத்து நட்டு போட்டு அதாவது புழு வளர்ப்புக்கான செட் அமைக்கிறதுக்குள்ள செடி வந்துருங்க. அதாவது நாத்து நட்ட 20 நம்ம அந்த மணிகாரர் கிட்ட போயிங்க, 2nd காலையில நாங்க மல்பரி சாகுபடி செஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் செட் ஆகுமோ அடங்கலம் வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுக்கு 1 5500 நாத்து பிடிக்குதுங்க. நாம 1.5 வீதமா அந்த நாத்து வாங்கி நடவு செஞ்சோம்னா 8,000-9,000 செலவு வருதுங்க. பட்டு வளர்ச்சி துறையின் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து போன வருஷத்து வரைக்கும் எங்களுக்கு வந்து 4,750 கொடுத்தாங்க. இந்த ஆண்டு அதிகப்படுத்தி அதைவே 6,750 ரூபாயா ஊக்கத்தொகையா கொடுத்து பட்டு வளர்ச்சித்துறை ஊக்கப்படுத்துதுங்க. ரெண்டாவது வந்து செட்டு போற புழு வளர்ப்பு மனைங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள நாம அதை அமைச்சிட்டோம்னா அந்த தலை வந்து சேதமாகாம புழு வளர்க்கறதுக்கு தயாரா போய்க்கலாம். அதுக்கு வந்து 3 கட்டமா கொடுக்கறாங்க. 1/2 ஏக்கரா மல்பரி சாகுபடி செஞ்சோம்னா 35 அடி நீளம் 20 அடி அகலத்துக்கு செட்டு போட்டோம்னா அதுக்கு போன வருஷம் வரைக்கும் 25,000 ரூபாய் மானியம் கொடுத்து ஊக்கப்படுத்தினாங்க. அப்புறம் 1 ஏக்கர் மல்பரி சாகுபடி பண்ணீங்க, 50 அடி நீளம் 20 அடி அகலத்துக்கு புழுமனை அமைச்சோம்னா அதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்தினாங்க. அப்புறம் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அதுக்கு மேல எவ்வளவு போட்டாலும் 75 அடி நீளம் 20 அடி அகலம் போட்ட புழுமனைக்கு 75,000 ரூபாய் கொடுத்தது. இந்த வருஷம் அதை 1 லட்சமா மாத்திருக்காங்க. அது தவிர நல்லா சிறப்பா செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்துங்க ஒரு 2, 3, 4 பேட்ச் எடுத்து கடைசியில தளவாடங்கள் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து 37,500 ரூபாய் தளவாட ஜாமானங்கள், அதாவது தண்டு அறுவடை செய்யக்கூடிய புஷ் கட்டுருங்க, செட்டுக்கு மருந்தடிக்கக்கூடிய 1 HP எலக்ட்ரிக் மோட்டரோட ஒரு கன்னோட மிஷினு மற்ற தளவாடங்கள் வலைகள் எல்லாம் 37,500 ரூபாய் கொடுத்து நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. ரெண்டாவது செட்டுக்கு காப்பீடு இருக்குதுங்க, நம்ம பட்டு வளர்ப்பு குடும்பத்துக்கும் கூட மருத்துவ காப்பீடு இருக்கு. மருத்துவமனைகளை நம்மள உடல்நிலை குறைவு வந்தா போய் பாத்துக்கிற அளவுக்கு ஊக்கப்படுத்துறாங்க. ரெண்டாவது புழு மனைகளுக்கு ஏதாவது சேதம் வந்தாலும் இருக்குங்க, நம்ம தனி நபர்களுக்கு ஏதாவது விபத்து அந்த மாதிரி இருந்தாலும் காப்பீடு கொடுத்து இந்த பட்டு வளர்ச்சித்துறை வந்துங்க மற்ற துறைகளை வர நம்ம தோட்டத்துக்கு அடிக்கடி வந்து நம்மளை வந்து ஊக்கப்படுத்துறதுனால இந்த பட்டு வளர்ச்சித்துறைய நான் மிகவும் நேசிக்கிறேங்க. இதனால நல்ல வருமானத்தை எடுத்துட்டு இருக்கிறேங்க.
ரொம்ப நல்ல அழகா சொன்னீங்க. அதாவது பட்டு வளர்ப்பு அப்படிங்கறது வந்து விவசாயிகள்கிட்ட இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கு அப்படின்னு கொண்டு போறதுல இருந்து அவங்க அதையெல்லாம் பின்பற்றுவதற்கு தேவையான இந்த நிதி உதவிகள் கூட மானியமா அவங்க வந்து அரசாங்கத்தின் மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க இல்லீங்களா. இந்த மாதிரி நீங்க வந்து இப்ப உங்களுடைய நிலத்தை பார்த்து இந்த ரகம் V1 ரகத்தை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயிர் வந்து பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு தயாராகிறதுக்கு 3 மாசம் ஆகும் அப்படின்னீங்க. இந்த 3 மாசத்துக்கு நீங்க அதாவது நடவுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பயிர் அறுவடைக்கு கொண்டு வர வரைக்கும் என்னென்ன மாதிரி எல்லாம் இதுக்கு கவனிப்பு நீங்க பண்ணது எப்படிங்க, உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க.
அதாவது நாத்து நடவு ஓட்ட நாத்து துளிர் வர்றதுக்கு 15 நாள் ஆகுது ஆகுங்க. அதுக்குள்ளையும் கூட நம்ம சின்ன இது ஊடுவயிறாங்க கூட ஏதாவது செய்யலாங்க. அதுக்கு களை எடுக்கும்போது அந்த மல்பரி செடியை வந்து ரொம்ப பாதிக்காத சிறு தானியங்கள் பகையும் கூட ஊடுவயிரா பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது வந்துங்க ஒரு 30வது நாளுங்க செடி நல்லாவே துளுத்து ஆரம்பம் பண்ணிக்குங்க. அதாவது 1 மாசம் முடிஞ்சு 2வது மாசங்கிறவோ நல்லா பக்க கிளைகள் எல்லாம் வந்து செடி நன்கு வளர ஆரம்பிக்கும். நம்ம சரியான அளவு களைகள் ஏறாம நல்லா நீர்ப்பாசனம் பண்ணி நல்ல முறையில பராமரிச்சு வந்தாங்கன்னா 3வது மாசத்துல நன்கு வளர்ந்து புழு வளர்ப்புக்கு தயாரான செடியா வளர்ந்துருங்க. அதாவது வந்துங்க நன்கு 4 உழவுகள் செஞ்சுங்க. 4 உழவுகள் செஞ்சு பூமியை சமன்படுத்திங்க. மேற்கு மேற்கு நீல வாக்குல வந்து பாறுகளை அமைச்சிட்டுங்க. 1 பார் 5 அடி 1 பார் 3 அடிங்க. கிழக்கு மேற்கு செடிக்கு செடி இடைவெளி 2, அதாவது இணை வரிசை முடையுங்க. அதாவது இந்த 5 அடி பார்கள்ல வந்து இடைவெளி விட்டுருலாங்க. இந்த 3 அடி அடுத்து 3 அடி அடுத்தது 5 அடி அப்படி வரும்பொழுது அந்த 3 அடிக்கு 3 அடி இடைவெளி இருக்குல்ல சொட்டு நீர் அமைச்சுக்கலாம், வாய்க்கால் பசனம் பண்ணிக்கலாங்க. இந்த 5 அடி பார்கள்ல வந்துங்க ஆட்கள் பற்றாக்குறைக்கிறதுனால களைகளை கட்டுப்படுத்த பவர் டில்லர் இயந்திரம் கொண்டும் கூட நாம அதுல களைகளை கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவது அதுல வந்து ஊடுபயிரா வந்து தக்கை பூண்டு சணப்பு கொள்ளு பச்சை பயிர் இந்த மாதிரி பயிர்களை செஞ்சு அதை திரும்ப மடக்கி உழுதோம்னா அதே மல்பரிக்கு சிறந்த ஒரு உரமா அமையும். அந்த மாதிரி இடைவெளி அமைக்கும் பொழுது நம்மளுக்கு தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதற்கும் களைகளை கட்டுப்படுத்துவதற்கும் அதுக்குள்ளேயே ஊடுபயிர் செஞ்சு அதுக்கு உரமாக கொடுப்பதற்கும் அந்த இணைவரிசை முறை ரொம்ப அவசியமா இருக்குதுங்க. செடிகளுக்கு நல்ல காத்தோட்ட வசதி கிடைக்கிறதுனால செடிகளும் நல்லா சிறப்பா வளருதுங்க.
நல்லா இந்த நிலம் தயாரிச்சு இடைவெளி எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் இந்த விதை கரணைகள் குச்சிகள் நீங்க வந்து எப்படி வெளியில இருந்து வாங்கினீங்களா, அதுக்கு கரணை நேர்த்து எதுவும் பண்ணீங்களா, வேற பூச்சி நோய் தடுப்புக்காக நடவடிக்கை எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா?
அதாவது வந்துங்க இப்போ மல்வரி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிற விவசாயிகளே அந்த குறிப்பிட்ட அளவுக்கு அந்த குச்சியை 3 மாத காலம் இப்படி எல்லாம் விட்டுங்க, அவங்களும் தயார் பண்ணி கொடுக்கறாங்க. அதை வந்து விவசாயிகிட்ட 1 ரூபாய்க்கு 1.5 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கி நம்ம விவசாயிகள உற்பத்தி பண்றாங்க. நான் வந்துங்க காரமடைக்கு மேய்க்க இருக்கிற கேவிக்கு உள்ள வந்து 1 ரூபாய் 40 பைசாங்கிற விலையில வாங்கிட்டு வந்தாங்க. அங்க நான் போற டைம்ல கிட்டத்தட்ட 10 ஏக்கரா நடவு செய்யற அளவுக்கு நாத்துக்களை உற்பத்தி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் அங்க வாங்கிட்டு வந்ததான் இது பண்ண அவங்க எல்லா முறையும் தயார்படுத்தி நாத்த ஒரு நடவுக்கு தயாரான முறையில வளர்த்தி வச்சிருந்தாங்க. நாங்க வாங்கிட்டு வந்து அப்படியே அசோஸ் பயிர் இடத்துல வேற நினைச்சு நடவு பண்ணனுங்க.
நாத்து போட்டு பாலித்தீன் பைகள்ல வாங்கிட்டு வந்தீங்களா?
நல்ல 3 அடி அகலம் 10 அடி நீளம் என்ற வாக்குல பாத்திகளை அமைத்துங்க. அதுல குச்சிகளை 4 விரக்கடைகள் அதாவது 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இடைவெளி குச்சிகளை நடவு செய்து அதுல களைகள் எல்லாம் பிடுங்கி விட்டு நாற்றுகளை நல்லா தரமா வளர்த்தி கொடுக்கறாங்க. அந்த நாற்றுகளையே வேரோட பிடுங்கி கொண்டு வந்து நம்ம உயரத்துக்கேற்ற அளவு ஒரு அடி ஒன்றரை அடியை விட்டு கட் பண்ணி நடவு செய்யறது. மேலும்
சரிங்க, இப்ப நாத்து நடவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க ஒரு 15 நாள்ல குச்சி தழைச்சு வர ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் ஒரு மாசம் போது நல்லாவே பக்க கிளைகள்லாம் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஊடு பயிர் கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப ஊடு பயிரா நீங்க என்ன பயிர் எல்லாம் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த ஊடு பயிர் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி கவனிக்கணுங்க இந்த செடிகளை?
அதாவதுங்க, முதல் ஆரம்ப கட்டத்துல செடி வளரும் போது நல்ல இடைவெளி இருக்கிறதுனால நாம பயிர் பாசி பயிர் உளுந்து இந்த மாதிரி பண்ணணுங்க. இப்ப வந்து இந்த 1.5 வருஷம் ஆனதுனால இப்ப கட்டைகள் ஓரளவுக்கு பெரிதாகி விட்டதுனால ஊடு பயிர் அதிகமா பண்ண முடியறது இல்லைங்க. அதனால களைகளை தடுக்கிறதுக்காக அப்பப்ப களையை வெட்டிக்குங்க. ரெண்டாவது, இயற்கை உரம் நீர்ப்பாசனத்து மூலமாவே கொடுக்கறதுனால வாய்க்கால் பாசனம் தான் அமைச்சிருக்கிறேங்க. இப்ப வந்து அந்த இடைவெளியில வந்து காத்தோட்டத்துக்காகத்தான் விட்டுருக்குறேங்க. செடி வந்து இப்ப கட்டைகள் பிரான்ச் அதிகமாக கொஞ்சம் விரிஞ்சு வர்றதுனால ஊடு பயிர் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குங்க.
சரிங்க, இப்போ வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, கட்டையெல்லாம் பெருசாயிடுச்சு அப்படிங்கிறீங்க. நீங்க முதல்ல அந்த 3 மாசம் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த புழுவுக்காக இலை வெட்டியிருப்பீங்க இல்லீங்களா? இந்த இலை வெட்டும் போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முறை இந்த முறையிலதான் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
கண்டிப்பா, இப்ப நாத்து நடவு பண்ணி அந்த செடி வளர்ந்த பிற்பாடுங்க நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட 1 அடி 1.5 அடி உயரம் விட்டுட்டு அந்த தண்டை அறுவடை பண்ணணும்னா அந்த மண் நனைக்கும் போது மழை பெஞ்சா அந்த மண் வந்து செடியில ஒட்டாம இருக்கிறதுக்காகவும் மற்ற சௌரியங்களுக்காகவும் நம்ம பூமி மட்டத்துல வந்து 1 அடி 1.5 அடி விட்டு அறுவடை பண்ணணும்னா அதுல இருந்து பக்க கிளைகள் எல்லாம் வந்து வர்றதுக்கு சௌரியமா இருக்குங்க. அப்புறம் குறிப்பிட்ட 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் போய்ங்க பக்க கிளைகள் அதிகமான முன்பாடு அதை அடிமட்டம் விட்டு போட்டுங்க, அப்புறம் மறுபடியும் விட்டுக்கலாங்க. அந்த சௌரியங்கள்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 அடியிலிருந்து 1.5 அடி நிலமட்டத்திலிருந்து மேலட்டு விட்டுனா ரொம்ப சௌரியமா இருக்குங்க.
சரிங்க, இப்ப இந்த 3 மாசத்துக்கு நீங்க முதல்ல இலை வெட்டுறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதலோ அல்லது நோய் தாக்குதலோ இந்த மல்பெரியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? உங்க அனுபவத்துல பாத்திருக்கீங்களா?
எங்க பகுதியில கிட்டத்தட்ட நாங்க நடவு பண்ணும்போது 2-3 விவசாயி மட்டும் மல்பெரி நடவு செஞ்சதுனால அந்த பூச்சி தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு அதிகமா இல்லைங்க. இப்ப இதுவரைக்கும் கூட என்ன அந்த பூச்சி ஆகும் மாவு பூச்சிங்கிறது கூட வந்துச்சுங்க, அது ஒட்டுண்ணிகள் மூலமா அது அழிஞ்சிருச்சுங்க. இப்ப ஒரு வெள்ளை ஈங்கிறது மட்டும் இருக்குங்க, அதுமே யூனிவர்சிட்டியில இருந்து ஒட்டுண்ணி வாங்கிட்டு போய் அதை வச்சு கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேங்க.
சரிங்க, இப்போ நம்ம பட்டு வளர்ப்பு அப்படின்னு வரும்போது இப்ப மல்பெரி கொண்டு வந்தாச்சு, 3 மாசம் ஆச்சு பயிர் தயாராயிடுச்சு, அதே சமயம் நீங்க வந்து துறையில இருந்து மானிய உதவியோட பட்டு வளர்ப்புக்கான ஷெட் எல்லாமே போட்டு தயார் பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கப்புறம் பட்டு வளர்ப்புக்கான முறை என்னென்ன நீங்க பின்பற்றீங்க?
நாம வந்துங்க செடி நல்ல முறையில தயார் பண்ணி கொண்டு வந்தப்போ புழு மனை அமைக்கிறோம். எந்த மாதிரி இடத்துல அமைச்சா காத்தோட்ட வசதி நல்லா கிடைக்கும், நம்ம காட்டுக்கு தலை கொண்டு வந்து போடுறதுக்கு எப்படி பக்குமா இருக்கும் நம்ம தேர்வு செய்யணும். தோட்டம் எப்படி அமைச்சிருக்கிறோம், புழு மனையை எப்படி அமைக்கணும், நமக்கு தலையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பக்கமா இருக்கிறோம், காத்தோட்ட வசதி நல்லா கிடைக்கணும், இந்த மாதிரி இடத்த தேர்வு செஞ்சு அமைச்சிட்டீங்கன்னா கிழக்கு மேற்கு நிலத்துல அமைக்கிறது ரொம்ப சிறந்தது. காத்தோட்டம் 2 பருவ காலத்துக்குமே நல்லா காத்தோட்டம் கிடைக்குங்க. அந்த காத்தோட்டம் புழு நல்லா வளர்வதற்கு சௌரியமா இருக்குங்க. அதுல வந்து இப்ப வந்து முதல் கூடைகள்ல வச்சு வளர்த்தினா இப்ப அப்படி இல்லைங்க, 4 அடுக்கு 5 அடுக்கு ரேக்குகள். இப்ப 20 அடி அகலம் வச்சு செட் போற நீளம் எவ்வளவு வேணாலும் நம்ம வசதிக்கு அதிகப்படுத்திக்கிறோங்க. 20 அடி அகலம் வைக்கிற போதுங்க 2 சைட்லயுமே இடைவெளி விட்டு இந்த சைட்ல 5x10 வசதிக்கு ஏற்றவா ரேக் பண்றோங்க. இந்த பக்கம் 5 அடி அகலத்துல வைக்கும் போது மீதி வந்து 10 அடி இருக்குங்க. அதுல 3 பிரிவா இடைவெளி கொடுக்குறோங்க. சுத்தி வந்து தலை போடுறதுக்கு பராமரிப்பு பாக்குறதுங்க. 1 சைட்ல 3 அடி மற்றொரு சைட்ல 3 அடி இந்த மாதிரி பிரிச்சு விட்டுட்டோம்னா 3 வழியாகவும் வந்து பராமரிப்பு பாக்கறதுக்கெல்லாம் சௌரியமா இருக்குங்க. நம்ம வசதிக்கு ஏற்ற அளவு 4x5 அடுக்குகள் ரேக்குகளை வச்சுக்கலாங்க. இப்ப புழு வளர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இளம் புழு வளர்ப்பு மையங்கள் இருந்து அவங்கள முட்டையை பொறிக்க வச்சு 7 நாட்கள் வளர்த்தி 2வது தோலுரிப்பு சமயத்துல எங்களுக்கு கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்றாங்க. அதிலிருந்து நாங்க வந்து 15 நாள் புழு பராமரிச்சு வளர்த்தும் பொழுது எங்களுக்கு 16வது நாள் அல்லது 17வது நாள் கூடு கட்டுவதற்கு தயாராகிக்குங்க. இப்போ ஒவ்வொரு தோலரிப்பு சமயத்திலயும் இப்ப எங்களுக்கு எப்படின்னா 2வது தோலரிப்பு ஆரம்பத்தில் கொடுக்கும் பொழுது புழு ரொம்ப இளம் புழுவா இருக்கும்போது குறைந்த அளவுலயே வைப்போங்க. அதற்கேற்றவாறு இப்போ செடி நல்லா வளர்ந்துருக்குங்கன்னா அந்த இளம் புழுவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 இலைகள் 6 இலைகளோட இருக்கக்கூடிய கொத்தை போடுவோங்க. புழு வளர வளர அதனுக்கு ஏற்றவாறு இடவசதிகளை அதிகப்படுத்திக் கொண்டு மறுபடியும் அந்த 5 இலை 6 இலை போடுறது மறுபடியும் 8 இலை 10 இலை அப்படி போவோம். 3வது தோலரிப்பு முடிஞ்ச அளவுக்கு அடிவெட்டுக்கு ஆரம்பம் பண்ணிடுவோம். அப்புறம் அதே மாதிரி 4வது தோலரிப்பு முடிஞ்சாலும் கீழே மண் பழுத்த இலைகளை தவிர்த்துட்டு அடி விட்டு அப்படியே கொண்டு வந்துங்க புழுவுக்கு கொடுக்கலாங்க. இப்ப வந்துங்க முதல்ல இலையை பறிச்சு போடுறதுல ஆட்கள் அதிகமா தேவைப்பட்டதுங்க. இந்த தண்டு அறுவடைங்கிறதுனால ஒரு உதாரணமா 100 முட்டை தொகுப்பு வளர்க்கறதுக்கு வந்துங்க, ஒரு அரை மணி நேரத்துல சரியா கவாத் பண்ணி கொண்டு வந்துடலாங்க. ரெண்டு பேர் சேர்ந்தோம்னா ஒரு ஒரு மணி நேரத்துல ஆளுக்கு ஒரு பக்கமா வச்சு வேலையை முடிச்சுக்கலாங்க. ரொம்ப வேலை சிரமம் எல்லாம் இருக்குங்க.
சரிங்க, இப்போ வந்து இந்த அதாவது இளம் புழுக்கள் அவங்களே வளர்த்து கொடுத்துறதுனால நம்ம அதுக்கப்புறம் உள்ள நிலைகள் மட்டும் வளர்த்தா போதும். சாதாரணமா இளம் புழுக்களை தான் ரொம்ப ஜாக்கிரதையா பாக்கணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இரண்டாம் நிலைக்கு அப்புறம் இருக்கிற புழுக்கள்ல ஏதாச்சும் நோய் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
கண்டிப்பா இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு முறை புழு வளர்ப்பு செஞ்சு கூட அறுவடை பண்ண பின்னாடி அந்த புழு வளர்ப்பு மனையை நல்லா வந்து சுத்தம் பண்ணி கழிவுகளை அகற்றிட்டுங்க, நல்லா பிளீச்சிங் பவுடர் அல்லது சுண்ணாம்பு வாங்கி கரைசல் தயார் பண்ணி அதை அடிச்சுட்டு மறுபடியும் பிளீச்சிங் பவுடர் அல்லது அஸ்திரா கொண்டு சுத்தமா 100% கிருமி நீக்கம் செய்யணுங்க. அப்புறம் மறுபடியும் புழு வருவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு அல்லது 30 நேரத்துக்கு முன்பு சேனடெக் இந்த மாதிரி கிருமி நாசினிகளை அடிச்சு 100% கிருமி நீக்கம் செய்த விரும்பே புழு வளர்த்தால் நமக்கு 100% வெற்றி கிடைக்கும். தோட்டத்தில் வளரக்கூடிய தலையும் நன்றாக இருக்க வேண்டும். புழு வளர்க்கக்கூடிய இடமும் தூய்மையாக இருந்து நாம் சரியான புழுவுக்கு இடைவெளி கொடுத்து நன்கு பராமரித்து வந்தால் 100% வெற்றி நமக்கு பட்டுப்புழுவின் மூலம் கிடைக்கும்.
அதாவது புழு வளர்ப்பு மனைய வந்து சுத்தமா பராமரிக்கிறது, இந்த நோய் தொற்று நீக்கம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல ஒரு வளர்ப்புக்கும் இன்னொரு வளர்ப்புக்கும் இடையில நம்ம ஒரு குறிப்பிட்ட இடைவெளி கொடுக்க வேண்டியதும் அதே மாதிரி ரொம்ப முக்கியம் இல்லீங்களா?
அதாவதுங்க, ஒரு ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிடும் போதும் புழுவின் வளர்ச்சி பன்மடங்கு அதிகரிச்சுட்டு இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 முட்டை தொகுப்புகள்ல ஒரு 200 சதுரடியில் வைக்கிறோம் அப்படின்னாக்குங்க, ஒவ்வொரு வேளை சாப்பிடும்போது அது 200ல இருந்து 300 பண்ணுங்க, 300ல இருந்து 400, 400ல இருந்து 600. அதன் பருவத்துக்கு ஏற்றவாறு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நாங்கள் இடவசதி கொடுக்கும் பொழுது ஆரோக்கியமாக புழு வளர்ந்து கொண்டிருக்கோம்.
இப்ப நீங்க ஒரு தடவை புழு வளர்ப்பு மேற்கொள்றதுக்கு அதாவது எவ்வளவு அளவு மல்பெரி இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு புழு வளர்க்க முடியும்?
அதாவது நான் ஆரம்பத்துல 1 ஏக்கர் மல்பெரி சாகுபடி செய்யும் பொழுது முதல் 2 அறுவடைக்கு வந்து அதன் இலைகள் வந்து ஒவ்வொரு கிளை 2 கிளை வரும்போது அதனுடைய மகசூல் குறைவா இருந்தது. அப்ப வந்து மொத்தமாக 100 முட்டை தொகுப்புகள் வச்சாங்க. முதல் அறுவடை முடிந்து 2வது அறுவடைக்கு அதனுடைய கிளைகள் அதிகமாக வந்ததுனால ஒரு 150 முட்டை அளவுக்கு வச்சாங்க. இப்ப அதனோட பக்க கிளைகள் ஒரு சராசரியாக செடிக்கு 10ல் இருந்து 12-15 கிளைகள் வர்றதுனால இப்ப அந்த 1 ஏக்கரை 3 பகுதிகளாக பிரிச்சுட்டு அப்போ வந்து 100-100 முட்டையா 3 அதாவது தொடர்ந்து மாதம் வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு பண்ணிருக்கிறேங்க. இப்போ 1 ஏக்கரை 3 விரிவா பிரிச்சதுனால ஒவ்வொரு பக்கத்துல வெட்டிட்டு போய் அந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் 60 நாளுங்களில் இந்த புழு வளர்ப்புக்கு இந்த பகுதியில செடி தயாராக வளர்ந்து விடும். அதனால நம்மளுக்கு மாசம் தொடர்ந்து பேச்சு எடுத்துட்டே இருக்கிற அளவுக்கு மல்பெரி வளர்ந்துட்டு இருக்கும்.
சரிங்க, அந்த இலை எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரிச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு புழு வளர்க்கறது அப்படின்னு தீர்மானிச்சுக்கலாம். இப்ப வந்து நல்ல கூடுகள் கிடைக்கணும் அப்படின்னாக்க நோய் தொற்று நீக்கத்தையும் நல்ல தரமான இலைகளையும் தவிர வேற என்னென்ன விஷயங்களை நீங்க கவனம் செலுத்துறீங்க?
அதாவது வந்துங்க, முதல் நம்ம மல்பெரி பலாண்டு பயிருங்கிறதுனாலங்க இப்ப நாம 1 வருஷம் சாகுபடி பயிராந்தா குறிப்பிட்ட சத்தை எடுத்துட்டு வளர்ந்துருக்கோம். மறுபடியும் மீண்டும் அதே மல்பெரி அதிக அளவுல தண்டு அறுவடை செய்யறதுனால காட்டிலிருந்து அதிகப்படியான சத்துக்களை எடுக்கும். அதுக்கு நாம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இயற்கை உரம் பத்தாக்குறைக்கு ரசாயன உரம் கொஞ்சம் கொடுக்கணும். ரொம்ப ரசாயனத்தை அதிகமா போடக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரம், அதாவது மல்பெரி போட்டு மறுபடி பட்டு கூட அறுவடை செய்யறீங்களா அதனோட கழிவுகளை எல்லாமே மறுபடியும் செத்து வச்சுங்க, மண்புழு உரமா மாத்தி சேதமாக்காமல் அதையவே மல்பெரி செடிக்கு உரமா கொடுக்கறதுனால நல்லா மண் வளம் பெருகும், நல்ல தரமான இலைகளும் வருங்க. நம்ம 1 வருஷத்துக்கு 1 முறையாவது மண்ணை ஆய்வு செஞ்சு எந்தெந்த சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்குதோ அந்த அளவுக்கு இயற்கை உரத்தின் மூலமாகவோ அல்லது ரசாயன உரத்தின் மூலமாகவோ கொடுத்தோம்னா தொடர்ந்து நமக்கு நல்ல வருமானத்தை எடுத்துக்கொண்டிருக்கலாங்க.
சரிங்க, இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஊட்டம் கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர இந்த புழுக்களுக்கு நல்ல ஒரு கவனிப்பு கொடுக்கறதுக்கு வேற முறைகள் ஏதாவது பின்பற்றுவீங்களா?
இப்போ பட்டு வளர்ச்சித்துறையின் அதிகாரிகள் மூலமாக ஒவ்வொரு தோலரிப்பு பருவங்களிலும் அதாவது தோலரிப்பு உட்காருக்கும் பொழுது வந்துங்க சுண்ணாம்பு தூள் தூவி விடுங்க, நல்லா கல் சுண்ணாம்பு பொடி வச்சுங்க. அது கிருமி நாசினி, அதாவது அந்த டைம்ல வந்து கிருமிகள் தாக்காம இருக்கிறதுக்காக சுண்ணாம்பு தூள் தூவி விட்டோம்னா அந்த பெட்ல இருக்கிற ஈரப்பதத்தையும் உறிஞ்சிக்குங்க. கிருமிகள் வந்து ஈரப்பதத்துல தான் அதிகமா உருவாகும். அந்த ஈரத்தை எல்லாம் சுண்ணாம்பு தூள் எடுத்துக்கிறதுனால அந்த பட் நல்லா ட்ரை ஆகிறதுனால அங்க வந்து கிருமிகள் அதிகமா வளர வாய்ப்பு இல்லாதனால புழுக்களுக்கு சேதம் உண்டாக்காதுங்க. ரெண்டாவது, தோலுரித்த பின்பு உணவு கொடுப்பதற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக அங்குஸ் பவுர் அதை அடிச்சு அதுவும் கிருமி நாசினி தான். அதை அடிக்கும்போது நல்ல தோல் மெலிசா இருக்கும்போது அதை அடிக்கும்போது கிருமிகள் பட்டு புலவி அதிகம் தாக்காமக்கிற அளவுக்கு அந்த அங்குஸ் தூவி அப்புறம் தலையை கொடுக்கறேங்க. ஊசிங்கிறது வந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு பட்டு வளர்ப்புல மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை உருவாக்கக்கூடியது ஊசி. அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒட்டுண்ணிகளும் இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து ஊசி பவுடரும் இருக்கு. அந்த பவுடர் ஓரளவுக்கு பெட்ல சுத்தமா தலையில்லாத போது தோல் உரிப்பு முடிந்து இரண்டு வேளை உணவு அளித்த பிறகு பெட்ல வந்து இலையே சுத்தமா இல்லாத பொழுது இந்த ஊசி பவுடர தூவி விட்டு நாம தலை கொடுத்தோம்னா அந்த வாசத்துக்கு வந்து ஓரளவுக்கு ஊசி கட்டுப்படுதுங்க. அந்த இனப்பெருக்கத்தை ஓரளவுக்கு அரிக்கலாம். அந்த ஊசிங்கிறது வந்து இன்னைக்கு பட்டு வளர்ப்பு விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்குதுங்க. இதை தவிர எலி, அணில், பெருக்கான் இந்த வகையெல்லாம் வர்றதை நம்ம தடுத்து எலிப்பொறி மூலமாகவோ அல்லது அதுக்கான எலி விஷம் இருக்குங்களா அந்த மாதிரி வச்செல்லாம் அதுகளெல்லாம் அழிச்சிடலாங்க. பல்வேறு வகையில தொந்தரவு இருக்குங்க. அது எல்லாம் தாண்டி வெற்றிகரமா எடுக்கிறது நம்ம கையில இருக்குங்க.
சரிங்க, இப்ப இளம் புழுக்களை நீங்க வாங்கிட்டு வந்து அதை நல்லா வளர்த்துட்டீங்க, அது கூடு கட்ட போகிற சமயத்துல நம்ம அதுக்கு எதுவும் கவனிப்பு செய்ய வேண்டியிருக்குமா?
அதாவது ஐந்தாவது பருவத்துலதான் நல்லா இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு சதுர அடிக்கு 50 அல்லது 55 புழுகள் இருக்குமாறு நல்லா இடைவெளி கொடுத்து அது எவ்வளவு சாப்பிடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே அளவு அதிகமாக வைக்காமல் சாப்பிடுற அளவுக்கு இடைவெளி கொடுத்து உணவு கொடுக்கும் பொழுது நல்ல தரமான புழுவா உருவாக்கலாம். நெற்றிக்காய் வைக்கும் பொழுதும் புழுவின் அளவு கேட்டவாறு வைக்கும் பொழுது புழுக்கள் வந்து நூலை அதிகமாக சேதப்படுத்தாம நல்ல முறையில கூடு கட்டுங்க. அப்ப வந்து நம்மளுக்கு அதிகமான மூத்தர் கூடுகளோ பெட் கூடுகளோ ரட்டக்கூடுகளோ வராத அளவுக்கு வச்சோம்னா நல்ல லாபத்தை அடையலாம்.
இந்த கூடுகளை வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது அப்ப என்ன மாதிரி கவனம் எடுத்துக்கணுங்க?
அதாவது நம்மளுக்கு நல்ல தரமான கூடுகளை கட்டிய பின்போம் வந்து அந்த தரம் பிரிப்போம். அதாவது 1-2 மூத்தர கூடுகள், ரட்டை கூடுகள் அதையெல்லாம் நெற்றிக்காவில் வந்து பிரிக்கும் போது அங்கேயே பிரிச்சுங்க. தரமான கூடுகளை எல்லாம் சேர்த்தி அதாவது 2 நாள் கூடு கட்டி முடிந்த உடனே அதை கூட்ட வந்துங்க நல்லா காய்வதற்கு பெட்லிருந்து மேல கொஞ்சம் தூக்கி கட்டிடுவோங்க. அப்ப அந்த பெட்லயே விட்டோம்னா அந்த பெட்டோட ஈரப்பதம் வந்து அந்த கூட்டை கலர் மாத்த செய்யுங்க. கலர் கூடு வந்து காயறக்கு விடாது. அதனால பெட்ல இருந்து ஒரு 1/2 அடி தூக்கி கட்டிட்டோம்னா காத்தோடத்துக்கு கூடு நல்லா காஞ்சிக்குங்க. தரமான கூடாவும் இருக்குங்க. குறைஞ்சபட்ச 5வது நாள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஒரு 300 ரூபாய்க்கு சராசரி விலை வித்தாலே பட்டு வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழிலா இருக்குங்க.
இப்போ மஞ்சள் கூடு தான் முன்னாடி எல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க, இப்ப வந்து நிறைய வெள்ளை கூடுகள் தான் லாபகரமா இருக்கு, அதை வளர்க்க சொல்லி உங்களுக்கு பட்டு வளர்ச்சி துறையிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாதிரி கூடுகள் வச்சிருக்கீங்க?
நான் வந்து இன்னைக்கு போட்ட பேட்ச் வந்து 15வது பேட்சுங்க. எனக்கு ஆரம்பத்திலிருந்து எனக்கு வெள்ளை கூடு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் மஞ்சள் கூடு வளர்க்கலைங்க. மஞ்சள் கூடு வளர்த்துட்டு வந்த விவசாயிகளும் பூரா இன்னைக்கு வெள்ளை கூடுக்கு தான் விலை அதிகம் கிடைக்குது அப்படிங்கறதுனால எல்லாரும் வெள்ளை கூட்டுக்கு மாறிட்டாங்க. இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் வெள்ளக்கூடுகள் தான் வியாபாரிகள் அதிகமா விரும்பி வாங்குறாங்க. அதனால நம்மளுக்கு எதுல லாபம் அதிகமா கிடைக்குதோ அதனால அதை தான் செய்ய போறோங்க. இப்ப வெள்ளக்கூட்டுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு, விலை கிடைக்கிறதுனால வெள்ளக்கூடு வளர்க்கும்.
சரிங்க, இப்ப விற்பனைக்கு வந்து நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த பட்டு அங்காடிக்கு தான் கொண்டு வரீங்க. இதை தவிர வேற அங்காடிகள் அதுக்கு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்களா? அப்படி வேற ஏதாவது அங்காடிகள் இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா?
கோவை மாவட்டத்தை தவிர வந்துங்க சில விவசாயிகள் நிறைய கூட அதிகமான 4 பேர் 5 பேர் செஞ்சுங்க கர்நாடகாவில் உள்ள ராம்நகருக்கும் மைசூருக்கும் இங்கெல்லாம் கூட கொண்டு போறாங்க. எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து அளவு கம்மியாக இருந்தாலும் நாங்கள் கோயம்புத்தூரையே சிரமத்தை குறைச்சிட்டு இங்கேயே வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் பட்ட அங்காடியிலேயே வியாபாரம் செஞ்சுட்டு போயிடுறோங்க. சில விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பரவலாக 4 ஏக்கர் 5 ஏக்கர் மல்பரி செஞ்சுங்க. ஒரு முறைக்கு 2 ஏக்கர்ல 500 முட்டை 600 முட்டை வளர்ப்பு செய்யற விவசாயிகள்லாம் கோயம்புத்தூர்ல காட்டிலும் ராம்நகர்லாம் ஒரு 50 ரூபா 100 ரூபா கூடுதலான விலை கிடைக்கிறதுனால அங்க கொண்டு போய் வியாபாரம் செய்துட்டு வர்றாங்க.
சரிங்க, இப்போ இந்த பட்டு வளர்ப்பு அப்படிங்கறது வந்து ஒரு மாத வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலா இருக்கு, அதுவும் வேளாண்மை சார்ந்த தொழிலா இருக்கு. அதுக்கு வந்து அரசாங்கம் பட்டு வளர்ச்சி துறை மூலமா நிறைய மானியங்களும் கொடுத்துட்டு இருக்கு. இந்த மானியங்களும் நீங்க வாங்கி பயன்பெற்றிருக்கீங்க. என்னென்ன மானியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, துறை மூலமா என்னென்ன மானியங்கள்லாம் குடுக்கறாங்க அப்படிங்கறத இன்னொரு முறை கேட்கக்கூடிய நேயர்களுக்காக நீங்க சொன்னீங்கன்னா அது உதவிகரமா இருக்கும்.
அதுங்க 1 ஏக்கர் மல்படி சாகுபடி செய்யறதுக்கும் 1 ஏக்கர்னு கணக்கு இல்லைங்க, அதுக்கு மேல 2 ஏக்கர் 3 ஏக்கர் வரைக்கும் செய்யலாங்க. குறைஞ்சபட்சம் அரசாங்கம் வந்து மல்பரி நடவுக்குன்னு சொல்லி 1 ஏக்கருக்கு இன்னைக்கு வந்துங்க 6,750 ரூபா நாத்து நடவு மானியம்னு குடுக்கறாங்க. ரெண்டாவது சொட்டு நீர் மானியம் குறைஞ்சபட்சம் 2.5 ஏக்கர் அளவுக்கு வரைக்கும் 50,000 ரூபா வரைக்கும். 1 ஏக்கருக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்க சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம் அதாவது 20,000 ரூபாய்க்கு பட்டு வளர்ச்சி துறை நம்மளுக்கு சொட்டு நீர் அமைக்க ஒத்துழைப்பு கொடுக்குதுங்க. ரெண்டாவது புழு வளர்ப்பு மனை, அதற்கு வந்து நம்ம மல்பரி செடியின் தோட்ட பரப்பளவு அதுக்கு தகுந்த செட்டு நீள அகலத்துக்கு ஏற்றவாறு மானியம் கொடுக்குதுங்க. அடுத்தபடியா வந்து தளவாடங்கள், அது எல்லாத்துக்கும் ஒரே முறை. அதாவது வந்துங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு மட்டும்தான் சிறு குறு பெரு விவசாயின்னு பிரிக்கிறாங்க. மற்றதை நடவு மானியம், செட்டு மானியம், தளவாடம், காப்பீடு இதெல்லாம் ஒரே சிற பாகுபாடு இல்லாம எல்லா விவசாயிகளுக்கும் சரிசமமா கொடுக்கறாங்க. அது தவிர வந்துங்க இன்னைக்கு பட்டு வளர்ப்பு தொடர்ந்து நல்லா செய்யும் போது ஒரு 10 விவசாயி 15 விவசாயி சேர்ந்த ஒரு குழுவாக அமைத்து இன்னும் நல்லா எங்களை ஊக்கப்படுத்திட்டு வர்றாங்க. காப்பீடு வந்துங்க, அதாவது குடும்பத்துல பெண்கள் பட்டு வளர்ப்புல அதிகமா ஈடுபடுறாங்க. அந்த பெண்களுக்கு வந்து ஆண்டாண்டுக்கு பட்டு வளர்ச்சி துறையே பிரீமியத்தை செலுத்திக்குதுங்க. குடும்பத்திற்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு குடும்பம் காப்பீடுங்க. அதுல கணவன் மனைவி இரண்டு குழந்தைகளுக்கு வந்து நம்ம பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைகளில போய் சிகிச்சை எடுத்துக்கலாங்க. அது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அந்த காப்பீட்டை வழங்குறாங்க. அடுத்து வந்து செட்டு காப்பீடு, மழை காலங்களில காத்துக்கோ மழைக்கோ செட்டு புழு வளர்ப்பு மனை சேதமானால் அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சேதத்தை பொறுத்து அதுக்கும் காப்பீட்டு தொகை கொடுக்கறாங்க. ரெண்டாவது வந்து தனிநபர் குடும்பத்தில் இருக்கிற யாராவதுக்கு விபத்து மற்றும் ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கும் பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக காப்பீடு வழங்குகிறாங்க. மற்ற துறைகளை பொறுத்த வரைக்கும் பட்டு வளர்ச்சித்துறை வந்து விவசாயிகளுக்கு நண்பனாக இருந்து நல்ல முறையில உதவி செய்கிறது என்பதை தெரிவித்துக்கிறேன்.
சரிங்க, இப்போ நீங்க இந்த மல்பெரி செடிகளுக்கு வந்து உரம் கொடுக்கும்போது இந்த பட்டுப்புழு கழிவுகள்ல இருந்து உரம் தயாரிச்சு கொடுக்கலாம்னு சொன்னீங்க, அது எப்படி பண்ணுவீங்க?
அதாவதுங்க இது மிகவும் அருமையான இயற்கை உரங்க. சில விவசாயிகள் வந்துங்க இது எருக்குழியில போட்டு சாணத்தோட குறிப்பிட்ட நாள் விட்டு மண்புழு உரமாக்கி மல்பெரி செடிக்கு உரமா கொடுக்கறாங்க. சில விவசாயிகள் வந்துங்க பட்டுப்புழு கழிவுகள்ல சாணத்தோட கலந்து நீர்ப்பாசனத்தோடையும் விட்டுறாங்க. நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா குச்சிகளை தனியா எடுத்து போட்டுட்டு அந்த புழுவோட கழிவுகளை கொண்டு வந்து சாணத்தோட சேர்த்து கரைச்சு வாய்க்கால் பாசனம் மூலமா உடனடியாவே செடிக்கு கலந்து விட்டுறாங்க. இதை நான் சாணத்தோட இது சேரும் போது இன்னும் இயற்கை உரமா மாறி செடிகளுக்கு மண்புழு காட்டுல பாத்தீங்கன்னா மண்புழு உற்பத்தி அதிகமாகி காடும் மண்ணும் வளமாகி செடியும் நல்லா தரமான இலைகளை உற்பத்தி செய்து கொடுக்கற அளவுக்கு இந்த கழிவுகளும் பயன்படுதுங்க. இது வந்துங்க அருமையான உரம். நம்ம ரசாயன உரத்தை அதிகமாக பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தை பயன்படுத்தும் பொழுது மண் வளம் கெடுவதில்லைங்க. நம்ம மல்பரியோட தரம் அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தரமான புழுவுகளை வளர்த்து நல்ல கூடுகளை உருவாக்கி அதிகமான லாபத்தை எடுக்கலாம்.
சரிங்க, இப்போ இந்த மாதிரி நல்ல தரமான முறையில இந்த செடிகளை வளர்த்து நல்ல இலைகளை உற்பத்தி பண்றோம் அப்படிங்கும் போது செடிகளை எவ்வளவு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம்? அந்த கவாத்து அதெல்லாம் பண்ணுவீங்களா? அந்த எந்த முறையில பண்ணுவீங்க?
அதாவதுங்க இது பல ஆண்டு பயிர் அப்படிங்களா? இப்ப கரும்பு, வாழை, மஞ்சள் இப்படிதெல்லாம் ஆண்டு பயிருங்க. கரும்பு கூட 2 கட்டம் 3 கட்டம் இப்படி விடலாங்க. வாழையும் கூட 1 கால் விட்டு 2வது காலம் கூட சில ரகங்களை எல்லாம் விடுறாங்க. மஞ்சள் வந்து 1 வருஷங்க. கிட்டத்தட்ட வந்துங்க இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தா ஒரு விவசாயி 40 வருஷமா நான் மல்பரி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கேன், நான் முதல் வந்து தட்டக்கூடையில வச்சு வளர்த்துனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். காட்டுக்கு நாம எந்த அளவுக்கு இயற்கை உரங்களை கொடுத்து நாம வளப்படுத்திட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மல்பரி பல ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு பலன் கொடுக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நாம மல்பரியில இருந்து மகசூல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை உரங்களையும் மண்ணில் எந்த சத்துக்கள் பற்றாம இருக்குதோ அந்த சத்துக்களை கொடுத்து நாம பராமரிக்கும் பொழுது நீண்ட வருடங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொன்னாருங்க. அதே வகையில பட்டு வளர்ச்சி துறையும் என்னங்கிறது குறைஞ்சபட்சம் நல்ல பராமரிப்பு இருந்தால் 30-35 ஆண்டு காலம் ஒரே இதுல மல்பரியை பராமரிச்சு நல்ல மகசூல் எடுக்கலாம்னு பரிந்துரை பண்றாங்க. கவாத்து முறை, ஒவ்வொரு முறை நம்ம கவாத்து பண்ணும் போதுங்க கீழே வந்து எப்படியுமே சுத்தமா அந்த 1.5 அடி மட்டத்திலேயே எல்லா தலைகளையும் அறுவடை பண்ண முடியாது. குறிப்பிட்ட காலத்துல 10 இலை 15 இலை பழுத்து விழுந்து 1 அடி 2 அடி கோள்கள் இருக்குங்க. அந்த பழுத்த இலை மண்ணலை எல்லாம் விட்டுட்டு நல்ல தரமான இலைகளை மட்டும் தண்டு அறுவடை மூலம் புழுக்கள் கொடுத்து விட்டுங்க. மறுபடியும் என்னும் போல அந்த 1 அடி அளவுலயே நம்ம ஒரே மட்டத்துக்கு கட் பண்ணி விடுவோம். அதுல வந்து அந்த 1 அடி குச்சி 1.5 அடி குச்சி எல்லாம் வருங்க. அதுக்கு மாடுகளும் சாப்பிடுங்க, ஆடுகளும் சாப்பிடும். இல்ல அது மிச்சத்தையும் கூட குழிகளில் போட்டு மூடி அதையும் உரமா பண்ணி மறுபடி கொடுக்கலாங்க. அதையும் நல்லா கவாத்து பண்ணிருவோங்க. அதாவது வந்து ஒரு முறை கவாத்து பண்ணி விட்டாச்சுன்னா இன்னைக்கு நல்ல விவசாயிகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் அன்னைக்கு ஒரு 100 முட்டை தொகுப்புகளுக்கு இன்னைக்கு ஒரு 100 செடி வெட்டோம்னா அந்த 100 செடி வந்து அன்னைக்கே கவாத்து செஞ்சு விட்டுருவாங்க. அப்ப 15 நாள் முடியும் போது பாத்தீங்கன்னா இந்த முதல் வெட்டின செடி 15 நாள் வளர்ச்சி வந்திருக்குங்க. இப்ப வந்து அந்த அடிவெட்டு போட்டதுலேருந்து 45வது நாள் நம்ம புழு கொண்டு வர்றதுக்கு அந்த தறி தயாராக வளர்ந்துருங்க. 60 நாள் அந்த செடி முழுசா மூச்சிடணும். அப்பதான் அந்த செடியில் இருக்கிற சத்து முழுமையா அந்த புழுவுக்கு போகும்போது நல்ல தரமான புழுக்களாகவும் வந்து நல்ல தரமான கூடுகளை உருவாக்க முடியும்.
சரிங்க, இப்ப வந்து புதிய முறையா வந்து மல்பெரிய மரங்களா வளர்த்து அதனுடைய இலைகளை வச்சு நம்ம பட்டுப்பூச்சிகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கான முயற்சி எதை எடுத்துருக்கீங்களா?
பட்டு வளர்ச்சி துறை என்னங்கதும் ஒரு மரம் ஒரு கூடு அரை கிலோ அப்படிங்கிற முறையில வந்துங்க இப்படி நம்மளுக்கு தோட்ட பகுதியில வரப்போரங்கள் தட ஓரங்கள் நல்ல நீர் மண் வளம் இப்படி இருக்கிற வகையில 10 அடி 5 அடி இடைவெளியில வந்து மர நாற்றுகளை உற்பத்தி பண்ணணும்னா அதனோட வளர்ச்சி காட்டுகளை வர செடி விட அதிகமா வருது, இலைகள் அதிகமா பழுக்கிறது இல்ல, அதனோட தரம் அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நான் இப்ப 50 மர நாற்றுகள் வச்சிருக்கிறேங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மர நாற்றுகள்ல வந்து கிளைகள் அதிகமா வந்தாலும் அது இலைகள் அதிகமா பழுக்கிறது இல்லை, நல்ல தலைகள் வந்து இந்த தலைகள் விட அது நல்ல சத்துள்ள தலைகளாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த முறை வந்து பரப்பளவு அதிகமுள்ள விவசாயிகள் எல்லாம் வந்து பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க.
சரிங்க, இந்த பட்டுப்புழு வளர்க்கும் போது ஒரு 100 முட்டை தொகுதி நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னாக்க அதுல இருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டு மகசூல் கிடைச்சிருக்கு? இது வரைக்கும் அதிகபட்சமா எவ்வளவு எடுத்திருக்கீங்க?
அதாவதுங்க 3 பருவ காலங்கள் வருதுங்க, மழைக்காலம் குளிர்காலம் கோடைக்காலம். ஒவ்வொரு பருவ காலங்களுக்கும் செடியோட வளர்ச்சி ஒரு மரங்க புழுவின் வளர்ப்பு அந்த மரத்துல 3 மாற்றங்கள் ஏற்படுங்க. அதாவது கோடை காலங்கள்ல செடி நல்லா வந்து செழிப்பா வளரும், மழை காலங்கள்ல பனி காலங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குங்க. அதாவது மழை காலங்கள்ல வந்து பட்டு புழு வந்து அந்த ஈர பதமெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பராமரிப்பு வச்சுதான் வளர்க்கணுங்க. இப்ப சாதாரண சீதோஷ நிலை இருக்கும் போலுங்க 100 முட்டை தொகுப்புகளுக்கு நன்கு தலைகள் நல்ல சத்துள்ள தலைகளாக இருந்து நமது பராமரிப்பு நல்லா இருந்து புழு வளர்ப்பு முனையில் 100% கிருமி நீக்கம் செய்து வளர்த்தால் இன்றைக்கு வந்துங்க நாங்க 100க்கு 100 எடுக்கிறோங்க. பெரும்பாலான விவசாயிகள் அந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்க. சராசரியாக போட்டாலும் வந்து 80% அறுவடை பண்ணலாம் கூடும். அதாவது நாம இந்த இப்ப இருக்கிற விலை வந்து நிர்ணயமான விலை இதுதான் சொல்ல முடியாதுங்க. மழை காலங்களில கூட்டின் ஈரப்பதம் அதிகமா இருக்கனால விலை குறையுங்க. அடுத்தது இந்த அதிகபட்ச விலைக்கும் குறைந்தபட்ச விலைக்கும் நாம சராசரியாக ஆண்டு முழுவதும் பார்த்தால் ஒரு 250 ரூபா 300 ரூபா இந்த ஒரு சராசரி வருமானத்தை வச்சு போட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 80% எடுத்தாலே நல்ல ஒரு வருமானமா இருக்குங்க. இப்ப 100 முட்டை தொகுப்புகள் வளர்த்தீங்க, ஒரு 80 கிலோ எடுத்துங்க, 250 ரூபாய் இருந்தாலே மாசம் 20,000 ரூபா எடுக்கலாங்க. அதுலயும் நம்மளோட கூலி செலவு மருந்தடிப்பு புழு இளம்புழு வாங்குற செலவு அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் செலவினங்களா போட்டாலும் நம்ம நிகர லாபமா ஒரு 100 முட்டை தொகுப்புகளுக்கு 10,000 ரூபாய் நாம சம்பாதிக்கலாங்க. அது வந்து ஆட்கள் அதிகமா இருந்து ஒரு ஏக்கருக்கு 300 முட்டை தொகுப்புகள் வளர்த்து கிட்டத்தட்ட 250 கிலோ பட்டு கூட அறுவடை செய்வங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அதிகப்படியான லாபங்கள்லாம் கிடைக்குங்க. ஆள் பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு ஒரு ஏக்கர் மட்டும்தான் எங்களுக்கு பல்வரி சாகுபடி செய்ய முடியுது அப்படின்னா அந்த பகுதியிலேயே வந்து நாங்க 3 பிரிவா பிரிச்சுக்கிறோம். 100 முட்டை தொகுப்புலாம் வளர்க்கும் பொழுது எங்களுக்கும் வந்து சிரமம் எல்லாம் நாங்களே பட்டு வளர்ப்புல ஈடுபட்டுக்கிறோம். அந்த 10,000 ரூபாய்ங்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வருமானம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த பட்டு வளர்ப்பு வந்து எந்த முறையில செஞ்சா எப்படி அதிகமான வருமானம் பெற முடியும், இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலையான வருமானத்தை தரக்கூடிய ஒரு வழி அப்படிங்கறத பத்தி எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்கீங்க. நம்ம சமுதாய வானொலி நேயர்கள் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. வணக்கம்.
வணக்கங்க. இப்பொழுதுங்க இந்த பட்டு வளர்ப்பு சம்பந்தமாக என்னோட முயற்சியின் மூலமாக இந்த பட்டு வளர்ப்பு துறைக்கு ஒரு பாடலை தயார் செய்துள்ளனுங்க. எத்தனை வாட்டு சொல்லுறது மாமா, மாமா உங்களுக்கு எத்தனை வாட்டு சொல்லுறது மாமா, கரும்பு போட்டு பார்த்து விட்டோம் கட்டுவடியாகவில்லை, மஞ்சள் போட்டு பார்த்து விட்டோம் மாமா, மஞ்சள் போட்டு பார்த்து விட்டோம் மண்ணை வெட்டி எடுக்கும் போது விலையிறங்கி போகுதுங்க மாமா, கத்திரிக்காய் ஓட்டு பார்த்த காசேது மிஞ்சவில்லை, வெண்டக்காய் ஓட்டு பார்த்த வேலைக்கு தான் ஆளும் இல்ல, வாழ வச்சு பார்த்து விட்டோம் மாமா, வாழ நம்மள வாழ வைக்கவில்லை இங்க மாமா, வேற என்ன செஞ்சு பொழைக்கிறாது நாம, ரொம்ப கவலையாக இருக்குதுங்க மாமா. தங்கம் கவலையெல்லாம் வேண்டாம் தங்கம், தங்கம் கவலை எல்லாம் வேண்டாம் தங்கம், பட்டு வளர்ச்சி துறைய அணுகி பட்டு வளர்ப்பு செய்திடுவோமே, கொஞ்சம் பக்குவமா பாத்துக்கிட்டா மாச மாச வருமானம் எடுத்திடலாமே. தங்கம் மண்ணாய்வு செய்ய வேணும், மல்பரிய நடவ வேணும், அதில் V1 என்கின்ற வெற்றி ரகம் வந்திருக்குதாம், அது அதிகமான மகசூல அள்ளி கொடுக்குதாம். தங்கம் மண்ணாய்வு செய்ய வேணும், மல்பரிய நடவ வேணும், அதில் V1 என்கின்ற வெற்றி ரகம் வந்திருக்குதாம், அது அதிகமான மகசூல அள்ளி கொடுக்குதாம். ஆடு மாடும் வளர்த்துக்கலாம், தங்க ஆடு மாடும் வளர்த்துக்கலாம், அதனோட எருவத்த மக்க வச்சு மல்பரிக்கு உரமாக கொடுத்துக்கலாமே, அதனால் தரமான இலை எடுத்து புழுவுக்கு தான் கொடுத்துக்கலாமே, பட்டு புழுவுக்கு தான் கொடுத்துக்கலாமே. வெண்பட்டு புழு வளர்த்தாக்க விலை அதிகம் கிடைக்குதாமா, நம்ம பகுதியிலே வெண்பட்டு புழு நல்லாவே வளருதாமா, தங்க வெண்பட்டு வளர்த்தாக்க விலை அதிகம் கிடைக்குதாமா, நம்ம பகுதியிலே வெண்பட்டு நல்லாவே வளருதாமா. புழுமனவா அமைக்க வேணும் தங்கம், அது கூரை போட்டு அமைச்சுட்டாக்க குழு குழுன்னு இருக்குதாமா, பட்டு புழு வளர குழு குழுன்னு இருக்குதாமா, கிழக்கு மேற்கு நீளத்துல அமைச்சுட்டாக்கோ காத்தோட்ட வசதி நல்லா கிடைக்குதாமா, பட்டு புழுவு நல்லா வளருதாமா. பட்டு வளர்ச்சி துறையின் மூலம் மானியத்தை அள்ளி கொடுக்கறாங்க, நடவு மானியம், சொட்நீர் மானியம், செட்டு மானியம், தளவாடன மானியத்தை அள்ளி கொடுக்கறாங்க. இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி பட்டு வளர்ப்பு செய்து பார்க்குவோம், கொஞ்சம் பக்குவமா கவனம் செலுத்துவோம், மாச மாச வருமானம் எடுத்திடலாமே, நம்ம வாழ்க்கை தரத்தை நல்லாவே உயர்த்திடலாமே. என்னங்க உங்களைத்தான் பட்டு வளர்ப்பு செய்து பாருங்க, கொஞ்சம் பக்குவமா கவனம் செலுத்துங்க, மாச மாச வருமானம் கிடைக்கும் பாருங்க, உங்க வாழ்க்கை தரம் நல்லாவே உயரும் பாருங்க. வெண்பட்டு வளர்த்தாக்க விலை அதிகம் கிடைக்குதுங்க, நம்ம பகுதியிலே வெண்பட்டு நல்லாவே வளருதுங்க. நன்றி, வணக்கங்க.
இதுவரைக்கும் சிறந்த முறையில் பட்டு வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டுமானால் அதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய அனுபவத்தை ஒரு பாடலையும் பாடி அருமையாக விளக்கினார் கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் சின்னப்புத்தூரை சேர்ந்த விவசாயி திரு சி பி கண்ணன் அவர்கள். என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை கேட்டது மட்டும் இல்லாம பாடலை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் தொலைபேசி மூலமாக தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243105555. கடிதம் வாயிலாக தெரிவிக்க விரும்பினால் முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003.